நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி விவசாயி FM 107.4.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
உழவர் பெருமக்களே, புதிய ஒரு பயிரை சாகுபடி செய்யும் போது அந்த குறிப்பிட்ட பயிரினுடைய சாகுபடி முறைகள், அதற்கான விற்பனை வாய்ப்புகள், அதுல நாம பின்பற்ற வேண்டிய தொழில்நுட்பங்கள், இது எல்லாத்தையும் பத்தி நம்மளால எந்த அளவுக்கு அதிகமா தெரிஞ்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல இதை முயற்சி செய்யும் போது குறைஞ்ச அளவுல அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அது எந்த அளவுக்கு வெற்றிகரமா வருது அப்படிங்கறத பாத்துட்டு அதுக்கப்புறம் நம்முடைய சாகுபடி பரப்பை அதிகப்படுத்திக்கலாம். புதிய பயிரான பாமரோசா அப்படிங்கிற புல் சாகுபடியில ஈடுபட்டு இருக்கிற கோயம்புத்தூர் இடிகரையை சேர்ந்த பி ரங்கநாதன் அவங்க எப்படி இது பற்றிய விவரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க, எப்படி அதற்கான முயற்சிகள் மேற்கொண்டாங்க அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் சொல்றாங்க, கேட்டு தெரிஞ்சுக்குவோமா?
வணக்கம் ஐயா. இப்போ வந்து பயிர் சாகுபடி அப்படின்னு எடுத்துக்கும்போது நம்ம பாரம்பரியமா நம்ம என்ன பயிர்கள்லாம் செஞ்சிட்டு இருந்தோமோ அந்த பயிர்களை தவிர புதுசு புதுசா மற்ற பயிர்கள் வேற இடங்கள்ல இருந்து அறிமுகப்படுத்தப்பட்டு அதுல சில பயிர்கள் நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஒத்து வந்து நல்ல மகசூலும் கொடுக்குது, அதனுடைய உபயோகமும் நல்லபடியா இருக்கு. அந்த மாதிரி பார்க்கும்போது பாமரோசா அப்படிங்கிற இந்த புல் உங்களுக்கு நல்ல வகையில மகசூல் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இந்த புல் வகை பயிர் உங்களுக்கு இதை பத்தி எப்படி தெரிய வந்தது, எந்த அளவுக்கு இது உங்களுக்கு நல்லா இருக்கு, அதாவது நம்ம பகுதிக்கு சாகுபடி செய்ய ஏற்றது அப்படிங்கறத எந்த விதத்துல நீங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க?
பாமரோசா அப்படிங்கிற ஒரு புல் வகை சேர்ந்தது வந்துங்க ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னே இந்த வளரும் வேளாண்மையில வந்து இந்த மாதிரி புல் இருக்கு, அதுல இருந்து வாசனை திரவியம் தயார் பண்ணலாம், அது வந்து தாளவாடி ஏரியாவில் தான் பயிர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து எழுதியிருந்தாங்க. அப்புறம் அவங்க சொன்ன கருத்துப்படி பார்த்தது அப்படின்னா, அவங்க சொன்ன சிம்டம்ஸ் தான் பார்த்தது அப்படின்னா, ஏதோ நம்ம காட்டில் வந்து இறங்காட்டுக்குள்ள தானா முளைச்சி வந்த பயிர் மாதிரி எனக்கு ஒரு மனசுல தோணுச்சு. அதனால் இதை பற்றி தெரிஞ்சுக்கோணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய மனசில் அதில் இருந்துட்டே இருந்தது. இந்த பசுமை விகடனம் வந்து சென்ற ஆண்டு பிப்ரவரி மாதம்னு நினைக்கிறேன் ஒரு கட்டுரை ஒன்று வந்திருந்தது. அவர் வந்து கோவில்பட்டியில் இது மாதிரி 20 ஏக்கரா நான் போட்டிருக்கேன், டிஸ்டிலேஷன் தான் போட்டிருக்கேன், நல்ல லாபம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அதில் கட்டுரை இருந்தது. அதனால நான் என்னன்னா, இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா உடனடியா நான் படிக்கும் போது அப்பவே நேரடியா அவங்களை வந்து போன்ல கான்டாக்ட் பண்ணி பேசுற பழக்கம் என்கிட்ட உண்டு. அது மாதிரி அவர் கிட்ட பேசினேன். நான் பேசுனதுக்கு சரி நான் கோவை வரும்போது நான் உங்க லேண்ட்ஸ் வேணும்னா வந்து பாக்கிறேன் அப்படின்னாரு. நான் சொன்ன கோவில்பட்டியில எப்படி லேண்ட்ஸ் இருக்குதோ அதே மாதிரி தான் கோயம்புத்தூர்ல நாங்க இருக்கிற ஏரியாவில் இருக்குது, அங்க எப்படி சின்ன பருத்தி பெரிய பருத்தி தானியங்கள் கொண்டக்கடல் எல்லாம் விளையுதோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது, நீங்க வேணுமென்னா வந்து பாருங்கோ அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் ஒரு பெரிய நம்பிக்கைய என்ன பண்ணாருனாக்கா, வரும்போது போன ஏப்ரல் மாசம் வரும்போது சீடே கொண்டு வந்துட்டாரு. சரி, இந்த சீடு எப்படி நாத்து விடுறது என்னங்கறதெல்லாம் ஒரு ரஃபா சொன்னாரு, தெளிவான ஒரு இது இல்லை. அவர் எப்படி பிராக்டிஸ் பண்ணாரோ அந்த மாதிரி சொன்னாரு. ஒரு 6 கிலோ விதை ஒரு ஏக்கருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி 6 கிலோ விதையை வந்து கொண்டு வந்தாரு. நான் என்ன செஞ்சேன் அப்படின்னாக்க, இவ்வளவு விதை பிடிக்குமா அப்படிங்கறதுக்காக முதல்ல ஒரு 2 பாத்தியில போட்டு கொஞ்சம் எடுத்து நட்டேன். அது நடும்போது தான் ஒரு சந்தேகம் வந்தது, சரி எத்தனை அடி பாரில் நடுறது அப்படிங்கிற சந்தேகம் வந்தது. நான் வந்து 1.5 அடி பாரு தான் போட்டு வச்சிருந்தேன், அதுல 2 பக்கம் நட்டுட்டேன். முதல்ல நட்டுட்டு பார்க்கத்தாக்கா இது அடர்த்தியா வரும்போது இடைவெளியே இருக்காதே, எப்படி தண்ணி விடுறது களை எடுக்கிறது அப்படிங்கிற பிரச்சனை வந்துடும்ங்கிறதுக்காக அவரை கூப்பிட்டு கேட்டேன். கூப்பிட்டு கேட்கும் போது என்ன சொன்னாருனாக்கா, 2 அடி பாரில் நடுங்கோ அப்படின்னாரு. சரின்னு சொல்லி நான் 2 அடி பாரில் 1 பக்கம் நட்டுருக்கிறேன், 2 பக்கமும் நட்டுருக்கிறேன், எதுல ஈல்டு அதிகமா வருமோ பாக்கலாங்கிறதுக்காக. எனக்கு 2 அடி பாரில் வந்து 2 பக்கம் நட்டதுல கொஞ்சம் ஈல்டு வருது. இப்போ அதை எப்படி நாத்தங்கால் எப்படி இது பண்றது என்னங்கிறத பத்தி நான் சொல்ல வரணுங்க. 2 கிலோ மட்டும் முதல்ல போட்டு நாத்தங்கால் எடுத்து நட்டு பார்த்துட்டு 1 ஏக்கராவுக்கு வந்து 5 கிலோ விதை தான் பிடிக்கும் அப்படிங்கிற எனக்கு ஒரு இது வந்தது. சரின்னு சொல்லி நான் மறுபடியும் கொஞ்சம் நாத்து விட்டு நான் எடுத்து நட்டிருக்கிறேன். ரெண்டு பகுதியாக நட்டிருக்கிறேன். எனக்கு வந்து எவ்வளவு வந்ததுன்னா ஒரு 70 சென்ட்டுக்கு வந்தது. இன்னொரு 2 கிலோ போட்டால் 1 ஏக்கர். அவர் சொன்னது சரிதான், ஆனால் நிறையா வந்து அதில் சேதமாச்சு, இதெல்லாம் இல்லை. நம்ம நல்ல முறையில் பண்ணாக்கா ஒரு 4 கிலோ போதுமானது அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்கு வந்திருக்கிறேன். நாலாவது மாசத்துல கொண்டு வந்து கொடுத்தது. 6வது மாசத்துல நாற்று விட்டனுங்க. 6வது மாசத்துல நாற்று விட்டு ஒரு 25 நாள்லிருந்து 30 நாளைக்குள்ள அது எடுத்து நட்டனுங்க. அப்போ கொஞ்சம் ஒரு மழை ஒன்று கிடைச்சதுனால, நம்மளுக்கு தண்ணி பிரச்சனை இருக்கிறதுனால அந்த மழை வந்து எனக்கு சாதகமாக இருந்தது. நல்லா வந்து உயிர் பிடிச்சிருச்சுங்க. அதுக்கு பின்னால் என்ன பண்ண எப்படின்னாக்கா, நான் எந்த ஃபர்டிலைசரும் போடலீங்க. அதாவது தொழு உரம் மட்டும் அந்த பாறுகளில் மட்டும் போட்டேன். தொழு உரத்தை கொஞ்சம் ஊட்டமேற்றி, அதாவது அசோஸ்பைரம், பாஸ்போ பாக்டீரியா, வேம், ட்ரைகோடர்மா, சூடோமோனாஸ் இவ்வளவும் போட்டு கலந்து நல்லா ஈரம் பண்ணி அமுத்தி வச்சுட்டுங்க. அதுக்கு பின்னால் எடுத்து பாறுகளில் மட்டும்தான் போட்டனுங்க. நல்ல முறையில் வந்தது. மழை காலம்னால எனக்கு தண்ணி பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. அதுக்கு பின்னால் வந்து முதல் அறுவடை வந்து எனக்கு 80 நாள்லேருந்து 90 நாள் ஆயிடுச்சு. 2வது அறுவடை வேணுமுன்னாக்கா 65 நாளிலேயே வந்தது. இந்த மாதிரி நான் பயிர் பண்ணியிருக்கிறேன்.
சரிங்க, இப்போ வந்து இந்த இடைவெளி 2-3 வித்தியாசமான இடைவெளி கொடுத்து அது ஒரு சோதனை முயற்சியா, அதுல எதுல நல்லா நிறைய ஈல்டு கிடைக்குது அப்படின்னு பாக்கிறதுக்காக போட்டிருக்கீங்க. விதைப்பு வரைக்கும் சொன்னீங்க, அதுக்கப்புறம் இந்த பயிர் மேலாண்மை, பூச்சி கட்டுப்பாடோ நோய் கட்டுப்பாடோ, தண்ணீர் பாய்ச்சறது, களை எடுக்கிறது, இந்த பணிகள்லாம் பத்தி இன்னும் கொஞ்சம் விவரம் சொல்லுங்க.
பூச்சி அநேகமா எந்த விதமான பூச்சியும் தாக்குதல் வரல. கேப்ஸும் அதிகமா ஒன்னும் விழுகல. நட்டது 100%க்கு 90% வந்து உங்களுக்கு நல்ல உயிர் பிடிச்சு வந்தது மழை காலமானதுனால. இந்த 2க்கு 2 அடி பார்ல 2 பக்கமும் நட்டது வந்து எனக்கு வந்து ஈல்டு அதிகமா கிடைச்சிருக்குது. 1 பக்கம் நட்டதுல வந்து ஈல்டு கம்மி தான். அதனால 2 அடி பார்ல வந்து 2 பக்கம் நட்டது உசிதமா தெரியுதுங்க. முதல் இதுல வந்து ஒரு 600 கிலோ கிடைச்சதுங்க. 2வது வந்து 1700 கிலோ கிடைச்சது. இப்ப 3வது அறுவடையில வந்து 2000 கிலோ கிடைச்சிருக்குது. இப்படி பார்த்தோம்னாக்க 1 ஏக்கருக்கு வந்து 4 டன் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தாங்க. ஆனால் நல்ல முறையில் விளைவிச்சிருந்தா எப்படியும் 3லிருந்து 4 டன் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வருஷம் அந்த ஈல்டு எடுக்க முடியும்னு இருக்கேன். எனக்கு இந்த ஈல்டு வந்து 2000 கிலோ வந்து 70 சென்ட்டில் கிடைச்சதுங்க. அப்போ 4 டன்ங்கிற 1 ஏக்கராவுக்கு கிடைக்கும். ஒரு வருஷத்தில் வந்துங்க 5 கட்டிங் பண்ணலாம். 6 கட்டிங்கிறதெல்லாம் வந்து கரெக்டாக செய்ய முடியாதுங்க. 5 கட்டிங் பண்ணலாம். 5 கட்டிங்க்கு வந்து 20 டன் கிடைக்கும். 1 டன்னுக்கு வந்துங்க உங்களுக்கு 3லிருந்து 4 கிலோ ஆயில் கிடைக்குது. அப்போ வந்து 20 கிலோ சராசரியாக கிடைக்கும் அப்படிங்கிறது. அப்படி 20 கிடைக்கலனாலும் கூட ஒரு 15 கிலோ 16 கிலோ கண்டிப்பாக கிடைக்கும். ஆயில் ரேட்டு வந்து இங்கே ஒரு சரியான ஒரு நிலவரமே இல்லைங்க. கோயம்புத்தூர்லாம் வச்சு நான் வந்து டிஸ்டிலேஷன் பண்ணல. அது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆனைகட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமத்துக்கு தான் கொடுத்து அதுதான் டிஸ்டிலேஷன் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு எனக்கு ஒரு விலையை போட்டு கொடுத்துட்றாங்க. பட் ஆயில் வந்து இப்போ இன்றைக்கி வந்து 2000 ரூபாய்க்கு இங்கே விற்கிது. மகாராஷ்டிரா பூனா இந்த ஏரியாவிலலாம் வந்து என்ன அப்படின்னாக்கா, பாம்பே தான் பெரிய மார்க்கெட்டுங்க. அங்கெல்லாம் வந்து 8000 ரூபாய்க்கு விற்கிறதாக சொல்கிறாங்க. இது மாதிரி பயிற்சிய நண்பர்கள்ட்டையும் நான் பல பேர்கிட்ட நான் பேசியிருக்கிறேன். ஏனங்க ஒருத்தர் வந்து விஜய ராகவன் சொல்லி தர்மபுரியில நல்லா செஞ்சிட்டு இருக்காருங்க. அவர்கிட்ட நம்ம இது மாதிரி பாம்பே மார்க்கெட் வந்து 8000 ரூபாய் வரையில் இருக்குதாமா, நீங்க ஏனங்க இங்கே விக்கிறீங்கன்னு கேட்டேன். அது நடுவால ஒரு 3வது ஆள் மூலமா, தரகர் மூலமா தான் இது விக்க முடியுது. நேரடியா இங்கு நாம விக்கிறது அப்படின்னாக்கா நம்மளுக்கு தெரிஞ்ச ஆளுகங்க இருக்கணும். அதுக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், அதை போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இந்த மாதிரி விற்பனை இதுல வந்து கொஞ்சம் சிரமங்கள் இருக்கிறதுனால இது வந்து அதிகமா பரவல. சோதனைக்காக நான் செஞ்சு பார்க்கணும், இதுல என்னென்ன டெக்னிக்கல் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும், என்ன தொந்தரவுகள் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே நான் ஒரு 70 சென்ட் மட்டும் போட்டு நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். மீண்டும் இதிலிருந்து விதை எடுத்து மறுபடியும் கொஞ்சம் மானாவாரியில போடலாம் அப்படிங்கிற, மானாவாரியில போட்டால் 2 கட்டிங் வரும்னு சொல்றாங்க. அது போட்டால் அது லாபகரமா இருக்குமா அப்படிங்கறது வந்து நான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன்.
இப்ப புல் போட்டதுக்கு அப்புறம் 80வது நாள் முதல்ல கட் பண்ணதா சொன்னீங்க, இப்ப அதுக்கடையில எத்தனை தடவை தண்ணி பாய்ச்ச வேண்டி இருக்குங்க?
தண்ணி எல்லாம் ரொம்ப குறைச்சலாத்தான் பிடிக்குதுங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு தண்ணி பாய்ச்சினாலும் கூட போகுது. என்னுடைய நிலம் எப்படின்னா அலுவியல் சாயலுங்க, கொஞ்சம் இந்த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து அதுல அதிகமா இருக்கிறதுனால 30 நாள் ஒரு தண்ணி, 2 தண்ணி பாய்ச்சினாலே போது அறுவடை பண்ணலாங்க. ஆனா மற்ற இடங்கள்ல வந்து ஒரு 20 நாள், செம்மண் நிலமா இருந்தா ஒரு 20 நாளைக்கு ஒரு தண்ணி விடணும். கொஞ்சம் தாங்கி வளரக்கூடியதுதான். இப்போ இந்த 3வது கட்டிங் பண்ணதுக்கு பின்னால 40 நாள் ஆயிடுச்சுங்க, பிளவரிங் வந்துடுச்சு. ஆனா உன்னி நான் தண்ணி விடல, தண்ணி இல்லாதனால தண்ணி விடல. இப்ப 2 மழை பெஞ்சது அப்படின்னாக்க எனக்கு நல்லா இதா இருக்கு. அதனால தண்ணி எல்லாம் ரொம்ப கம்மியாத்தான் பிடிக்குதுங்க. அது நான் வந்து இந்த தீக்குச்சி மரத்துக்கு இடையில போட்டிருக்கிறேன். அந்த தீக்குச்சி மரத்தினுடைய நிழலோ மற்ற இதோ இதைய ஒரு கொஞ்சம் கூட பாதிக்கலைங்க. அந்த அளவு இருக்கிறதுனால இந்த மாதிரி மரங்களுக்கு இடைவெளிகள்ல, அதிக தூரத்தில் நடக்கூடிய மரங்களின் இடைவெளிகள்ல இது போட்டா ஒரு லாபகரமா இருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ 2 அடி பாறல போட்டிருக்கிறது நல்ல பலன் கொடுக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்ப 2 அடி பாறை அப்படிங்கும் போது நம்மளுக்கு இடைவெளி கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது. அப்ப களை தொந்தரவு எல்லாம் எதுவும் இருக்குங்களா?
முதல்ல இது நான் வந்து இந்த களை தொந்தரவுக்காகவே இந்த நிலத்துல போட்டணுங்க. களைக நிறைய இருந்தது, கட்டுப்படுத்தவே முடியல என்னால, நிறைய செலவு பண்ண வேண்டி இருந்தது. சரி இப்படி அடர்த்தியா போடும் போது நிழல் கொடுக்குமல்ல, நிழல களைக வராதல்ல அப்படிங்கிற ஒரு இதுதான் போட்டணுங்க. சுத்தமா களைக வர்றது இல்லைங்க, நல்ல நிழல் கட்டிக்குது அதனால களைக்கு வர்றது. ஏதோ ஒரு கொத்துக்களை ஏதாச்சும் இந்த அறுத்துட்டு கொஞ்சம் நிலத்தை கீறி விடுவணுமேங்கிறதுக்காக கொத்துக்கிழக்கின்னு ஒரு களை எடுத்தா உண்டுங்க. அதை தவிர வேற ஒன்றும் களை பிரச்சனை இல்லைங்க.
இப்போ வந்து ஃப்ளவரிங் வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கட்டிங் 80வது நாள்ல எடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி ஒரு 60-65 நாள்ல திருப்பி அடுத்தடுத்த கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்க தொடர்ச்சியா வெட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா அப்போ உங்களுக்கு எப்படி பூ விதை எப்படி வருங்க?
விதை வேணுமுன்னாக்கா ஒரு ஏரியாவை நம்ம வந்து செலக்ட் பண்ணி விட்டுட்டா அதுல இருந்து விதை எடுத்துக்கலாங்க. அப்புறம் இதுல என்னன்னாக்கா அங்க இது முதல் வருஷம் கம்மியா வரும், அதாவது அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். 2வது வருஷம் வந்து அதிகம் வரும், 3வது வருஷம் அதிகம் வரும், 4 வருஷத்துக்கு பின்னால வந்து மறுபடியும் வந்து உங்களுக்கு கம்மி ஆயிருங்க. அப்ப நாம அதை ஃபுல்லா எடுத்துட்டு வேற இடத்துல மாற்றி போட்டுக்க வேண்டியதுதான். இந்த விதைக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா ஒரு 80-90 நாள் ஆகணுங்க. 90 நாள் ஆனதுக்கு பின்னால்தான் அதை விதை எடுக்க முடியும். அப்படியே மேலால அறுத்துட்டு விதை எடுத்துக்கலாங்க. அந்த பில்லு இருக்கல்லங்க, அந்த பில்ல வந்து தேச்சட் ஷெட் எல்லாம் போடுறாங்கல்ல, அது மேல இது போட்டுட்டோம்னா தேச்சட் ஷெட் மறுபடியும் 2-3 வருஷம் சேர்ந்து வரும். அந்த யோசனைக்காகத்தான் இந்த தடவை கொஞ்சம் எடுத்துட்டு நான் கொஞ்சம் போட்டு பாக்கலாம் அப்படிங்கறதுல இருக்கிறேன்.
சரிங்க, இப்போ இந்த புல்லை அறுக்கும் போது எண்ணெய்க்காக அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போகும்போது தண்டு பகுதியா இல்ல அந்த புல்லு இலைப்பகுதி இருக்கும்ல, அதுல எது எதை அறுத்து கொடுத்தனுப்புவீங்க? எதுல இருந்து எண்ணெய் அதிகமா எடுக்க முடியுது?
புல்லு வந்து அடியோட தான் அறுத்து கொடுக்கறோமுங்க. அது அப்படியே பூரா கட் பண்ணி போட்டுறாங்க, போட்டு ஏகமாத்தான் எடுக்கிறாங்க. இது எப்படி இந்த விகிதாச்சாரம் தெரிஞ்சது அப்படின்னாக்கா அது ஆசிரமத்துல வந்து தனித்தனியா போட்டிருக்கிறாங்க. தனித்தனியா ஒவ்வொன்னும் அறுத்து போட்டு, ஏன்னா அவைகளும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி இருக்காங்க. அதை பத்தி ஸ்டடி பண்ணிட்டு சரி பூவுல எவ்வளவு வருது, இலையில எவ்வளவு வருது, தண்டுல எவ்வளவு வருது அப்படிங்கறத அவங்க பண்ணி இருக்காங்க. அதனால எல்லா இதையுமே கட் பண்ணி தான் போடுறாங்க. ரொம்ப காஞ்சி போச்சு, ரொம்ப பழுத்து போச்சு அப்படின்னாக்கா அடித்தண்டை வந்து 1 அடி 2 அடி உங்களை கட் பண்ணி பந்தல போட்டுட்டு அப்புறம் அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இதுல வந்துங்க ஒரு 4 பகுதியா பிரிக்கிறாங்க. ஹோல் பிளான்ட் அப்படியே போட்டது அப்படின்னாக்கா உங்களுக்கு 0.1%ல இருந்து 0.4% வரையிலும் உங்களுக்கு ஆயில் கிடைக்குது. அந்த தண்டு பகுதி இதுல போட்டாங்க அப்படின்னாக்கா 1-3% கிடைக்குது. பிளவரிங் டாப்ஸ்ல போட்டது அப்படின்னா 4.5%-5.2% வரையிலும் கிடைக்குது. அதே மாதிரி லீவ்ஸ்ல 1.6%-2.5% வரையிலும் கிடைக்குது. இது எப்படி கணக்கு அப்படின்னாக்கா பர்சன்டேஜ் அல்ல, 1000 கிலோ அதாவது 1 டன் போட்டது அப்படின்னா ஏறத்தாழ வந்து உங்களுக்கு 4 கிலோ ஆயில் கிடைக்குது. அதுதான் நாம கணக்கு வச்சுக்கோணும். 1 டன் போட்டா எவ்வளவு ஆயில் கிடைக்குது அப்படிங்கறத நாம கணக்கு வச்சுக்கோணும்.
சரிங்க, இப்ப நீங்க சொல்லும் போது அந்த பிளவரிங் டாப்ல தான் நிறைய அதிகபட்சமா ஆயில் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ வந்து ஒவ்வொருத்தரையும் அந்த மாதிரி அந்த பிளவரிங் டாப் மாத்திரம் கூட நீங்க கட் பண்ணி கொண்டு போலாமா?
இப்ப அதுக்குதான் நான் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கிறேன். ஏன் இந்த ரிசர்ச்ல வந்து இந்த தண்டு 8 அடி வளருது, 8 அடி தண்டு ஏன் 4 அடி தண்டுலயே பூ வர்ற மாதிரி பூங்கொத்து வந்து அதிக நீளத்துல வந்தாக்கா அது வந்து லாபகரமா இருக்குதல்ல, இந்த ஆராய்ச்சியில இது ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கறத ஒரு மனசுல ஒரு இது இருக்கு. அதுக்கு நான் சில இது எல்லாம் செய்யலாமன்ட்டு இருக்கிறேன். எப்படி எப்படின்னாக்கா, குள்ளமா வளர்ற மாதிரி ஏதாச்சும் டெக்னிக் கண்டுபிடிக்கணும். குள்ளமா வந்து அந்த கதிர் வந்து அதிக உயரமா வளர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அப்ப ஆயில் கண்டென்ட் நம்மளுக்கு அதிகமா கிடைக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சாக்கா செய்ய முடியும் அப்படிங்கறது ஒரு நம்பிக்கையில அதுக்கான முயற்சிகளை செஞ்சிட்டு இருக்கேன்.
அப்புறம் இதுல வந்து மானாவாரியா போட்டு பாக்கலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் கூட இருக்கிறதா சொன்னீங்க. அப்படி மானாவாரியில சாகுபடி பண்ணா 2 தடவை வருஷத்துக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப அந்த மாதிரி மானாவாரியா போடும்போது உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் என்ன இருக்கு, அதுல எந்த அளவுக்கு மகசூல் கிடைக்குங்க?
இப்ப மானாவாரியில போடும் போதுங்க, மழை காலம் ஆரம்பிச்ச உடனே ஒரு மழை 2 மழை பெஞ்ச உடனே நாம கம்ப்ளீட்டா பாரு கோதி ரெடியா வச்சிருந்து அதில் நாத்து விட்டு வச்சிருந்து எடுத்து நட்டுட்டோம் அப்படின்னாக்கா மழைக்காலம் அதுக்கு பின்னால வந்து பனிக்காலம் வருது. இந்த 2ல 2 கட்டிங் எடுக்க முடியும். 2 கட்டிங் எடுக்க முடியும்னாக்கா ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து 1000-1000 கிலோ தான் எடுக்க முடியும், 2000 கிலோ தான் எடுக்க முடியும் டோட்டலா. செகண்ட் இயர் தேர்ட் இயருங்கும் போது நல்லா கட்டை வந்து பெருசாயிரும். அப்போ ஒரு மழை பெஞ்சாலும், கோடையில் ஒரு மழை பெஞ்சாலும் கூட அப்போ ஒரு இது எடுக்க முடியும். அதனால மானாவாரியில போட்டு முயற்சி பண்ணி மத்தவர்களுக்கு சொல்லாமங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இயர்ல வந்துங்க உங்களுக்கு 20 டன் வரும். எப்படி 20 டன்னுனாக்கா, சும்மா நம்ம 20 டன்னு இது பண்ண முடியாது இல்லைங்களா. 5 கட்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் கட்டிங்ல வந்து கொஞ்சம் கம்மியா வரும், செகண்ட் கட்டிங்லயே கொஞ்சம் அதிகமாயிரும், தேர்ட் கட்டிங்ல அதை விட அதிகமாகும், ஃபோர்த் கட்டிங்ல அதை விட அதிகமாகும். அதே மாதிரி வந்து 5th கட்டிங்லயும் 4th கட்டிங்ல என்ன வந்ததோ வரும். அந்த மாதிரி நாம கால்குலேட் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் கொஞ்சம் குறையும், ஆனா செகண்ட் இயர்ல இருந்து உங்களுக்கு வந்து அதிகமாகும். செகண்ட் இயர்லயே 60 டன் வருதுங்கிறதாக அனுபவத்துல சொல்லி இருக்காங்க. நான் உண்ணி அதைய வந்து போட்டு பார்த்து கணக்கெடுத்து பார்த்தா தான் தெரியும். அப்புறம் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் எல்லாம் 70 டன் மேக்சிமம், இந்த 70 டன் வரையில எடுத்திருக்கிறது வந்து நண்பர்கள் மூலமா நான் தெரிஞ்சிருக்கிறேன். ஃபோர்த் இயர்ல இருந்து மறுபடியும் கீழே இறங்கும். நம்மளுக்கு ஏதாச்சும் கீழே இறங்கினாலும் கூட நஷ்டம் வரலன்னா வச்சிருக்கலாம், இல்ல எப்படி என்னாக்கா கட்டையை கம்ப்ளீட்டா எடுத்துட்டு வேற போட்டுக்கலாம். அப்புறம் இந்த இது போட்டதை இந்த பகுதியில மற்ற வெள்ளாமைய போட்டது எப்படி என்னாக்கா ரொம்ப நல்லா வர்றதாக சொல்றாங்க, அதையும் பாக்கணும்.
சரிங்க, இப்ப இந்த புல்ல வந்து டிஸ்டிலேஷனுக்காக நீங்க வெளியிலதான் குடுத்துறதா சொன்னீங்க, இந்த எண்ணெயை வந்து என்னத்துக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்குங்களா? அதே சமயம் இந்த புல்ல வந்து டிஸ்டிலேஷன் இல்லாம வேற ஏதாவது பயன்படுத்த முடியுமா?
புல் நாமளே வந்து 1 ஏக்கர் நம்ம சொந்தமா செய்யற மாதிரி இருந்தா 1 டன் கெப்பாசிட்டி டிஸ்டிலேஷன் யூனிட்டை நாமளே போடலாம். அதுக்கு வந்து 1.5 லட்சம் ரூபாய் செலவாகுது. அப்ப 5 ஏக்கர் நாம போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா அது செய்யலாம். அப்படி செய்யும் போது என்ன ஆகுதுன்னாக்கா, நாம் வந்து ஆயில வந்து டைரக்டா நம்ம கிட்ட வந்து 100 கிலோ 200 கிலோ இந்த மாதிரி ஆயில் இருந்தது அப்படின்னாக்கா நம்ம ஹோல்சேல் டீலர்களுக்கு வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணி நேரடியா வந்து விற்க முடியும். அப்போ வந்து நல்ல லாபகரமா தான் இருக்கும். ஆயில் உப்ப வந்து இங்க லோக்கல்ல தான் எல்லாரும் செஞ்சிட்டு இருக்காங்க. மெட்ராஸ்ல இங்க கோயம்புத்தூர்லயும் கூட ஆயில் விற்கிறோம்னு சொல்லி நண்பர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அது நாம ஆயில் எடுத்து நம்ம விற்கிற மாதிரி இருந்தா அதை பத்தி ரொம்ப நாம தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. இருந்தாலும் கூட அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல செஞ்சிட்டு இருக்கேன். இந்த ஆயில் வந்துங்க உங்களுக்கு எது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மேக்சிமம் வந்து உங்களுக்கு சென்ட், எப்படி மற்ற சென்ட்டுகள்லாம் மல்லிகை பிச்சிப்பூ இந்த சென்ட்டுகள்லாம் எப்படி பயன்படுத்துறாங்களோ அதே மாதிரி எதையும் பயன்படுத்துறாங்க. கொஞ்சம் மெடிக்கல் யூஸுக்கு போறதாக சொல்றாங்க, அது எந்த அளவுன்னு தெரியல. அது ஏதாச்சும் அதுக்கு சம்பந்தமா இருக்கக்கூடிய பார்மசூட்டிக்கல்ஸ்ல ஏதாச்சும் கேட்டா தான் தெரியும். அதாவது இந்த உரத்தை பொறுத்த வரையில என்னன்னாக்கங்க, நான் வந்து ஆர்கானிக்கே மற்றதெல்லாம் செய்யறதுனால இதையும் ஆர்கானிக்லயே செய்யறேன். பட் இன்ஆர்கானிக் வந்து ஃபர்டிலைசரு எல்லாம் யூஸ் பண்ணாக்கா இன்னும் கொஞ்சம் அதிகமா ஈல்டு கிடைக்கலாம். ஆனா அது வந்து என்ன அப்படின்னாக்கா, ஒரு ஸ்டாண்டர்டா வந்து நாம ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணி எடுக்கிறதுங்கிறது அவ்வளவு நல்லதா தெரியலைங்க. அதனாலதான் நான் வந்து என்னன்னாக்கா இந்த தொழு உரம் மற்ற ஓட்டமேற்றிய தொழு உரம் இதையவே நான் உபயோகப்படுத்திட்டு இருக்கிறேன்.
இப்ப நீங்க இந்த புல் சாகுபடி செய்யும் போது சொன்னீங்க விதைகள் மூலமா தான் பண்றதா சொன்னீங்க. சாதாரணமா புல் வகைகள்லாம் பார்த்தோம்னா அந்த கரணை எடுத்து வச்சு கூட சாகுபடி பண்ணுவாங்க, இது எப்படிங்க அந்த மாதிரி இது சாகுபடி பண்ண முடியுமா இல்ல விதை மூலமா தான் பரவுமா?
இப்ப வந்து விதை மூலமா தான் நிறைய செஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த ரூட் கட்டிங்ஸ் வந்து எடுக்கிறது இல்ல, ஏன் அப்படின்னாக்கா 4 வருஷம் இருக்கு, 4 வருஷத்துக்கு பின்னால அந்த கட்டிங்ஸ் எடுத்து நான் போட்டோம்னாக்கா அது வீக் ஆகும். அதனால ஏதோ கேப்ஸ் இருந்ததுன்னா நாம அதிகமா இருக்கிற இடத்துல கொஞ்சம் ரூட் கட்டிங்ஸ் எடுத்து நட்டுக்கலாம். முழுவதுமே அந்த சரி பயிர் வேண்டாம், இந்த பயிர் வேண்டாம், வேற இடத்துல போடலாம், 1-2 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ வேற இடத்துல இந்த பயிர் போடலாம் அப்படின்னாக்கா எல்லாம் கொத்தி எடுத்து அந்த ரூட்ஸ் நல்ல ரூட் கட்டிங்ஸ் எடுத்து வெளியே போட்டாலும் நல்லா வரும்.
சரிங்க ஐயா, இப்போ நீங்க சொன்னது இந்த விதைகள் வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ரகம் இருக்குங்களா, ஏதாவது அல்லது வீரிய ரகம் அந்த மாதிரி நாட்டு ரகம் அந்த மாதிரி ஏதாவது வித்தியாசம் இருக்குங்களா? இதுல
இந்த ஆல் இண்டிய கோஆர்டினேட்டட் ப்ராஜெக்ட் ஆன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் மெடிசினல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ட்ஸ், லக்னோவில் வந்து 2 வெரைட்டி கண்டுபிடிச்சி கிருஷ்ணா திரிப்டா அப்படிங்கிற 2 வெரைட்டி கண்டுபிடிச்சிருக்கிறதாக சொல்றாங்க. அதை பத்தி அந்த இதுக்கு ஏதாவது லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ் வச்சு அது எங்க கிடைக்கும் எப்படி என்னங்கறத வந்து பார்க்கணும். அதே சமயத்தில் வந்து இதே மாதிரி இன்னொரு வெரைட்டி இருக்கு, ஜிஞ்சர் கிராஸ் அப்படிங்கிறது, இஞ்சி புல் அப்படிங்கிறது, அது ஆயில் எடுத்து அதுவும் ஒரு வாசனை தான் வருது. ஏன்னா வாசனைக்காகத்தான் இதெல்லாம் பயன்படுத்துறேன், வாசனை தான் வருது. அது வந்து கொஞ்சம் லோ கிரேடு ஆயிலா இருக்கு. அது என்னங்கிறது மறுபடியும் இதை பத்தி தெரிஞ்சிட்டு போட்டு பார்க்கலாம் அப்படிங்கறது ஒரு ஆலோசனையில் இருக்கிற ரகம் தெரியல, ஆனா நல்லா வருது, 8 அடி உயரம் கூட வருது, பிளவரிங் வந்து 1 அடிக்கு மேலேயே வருது, நல்லா இருக்குது. அது எந்த ரகம்ங்கிறது எனக்கு விதை கொடுத்தவர்களுக்கும் தெரியல. அதனால இது ஏதாவது அது சம்பந்தமா இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள்கிட்ட கொடுத்தாத்தான் இது என்ன ரகம் எப்படிங்கறது கண்டுபிடிக்க முடியும்.
சரிங்கய்யா, இந்த வித்தியாசமான ஒரு பயிர் பாம் ரோசாங்கிற புல்வகை சாகுபடியை பத்தி உங்களுடைய அனுபவத்தில இருந்து நிறைய விவரங்கள் சொன்னீங்க. இது வந்து நம்முடைய பகுதிக்கு ஒத்து வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களை தொடர்பு கொண்டு இதற்கான ஆலோசனைகள் உங்கள்கிட்ட பெற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். உங்ககிட்ட எதுவும் சந்தேகம் கேட்டு தெளிவுபடுறதா இருந்தா உங்களுடைய தொலைபேசி எண் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
என்னுடைய தொலைபேசி எண் வந்து 9488154414. எப்ப வேணுமானாலும் நீங்க இதை பத்தி சந்தேகங்கள் கேட்டாலோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏதாவது இருந்தாலோ, இது மாதிரி ஃபார்ம் ரோசா பயிர் பண்றவர்களுடைய நண்பர்கள் இதைய கேட்டு இருந்தீங்க அப்படின்னா அவைகளும் கூட எனக்கு இந்த தகவல்களை சொல்லலாம். அந்த மாதிரி தகவல்கள் வந்து பல நண்பர்களிடத்திலிருந்து நான் இப்ப வாங்கிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா இதை ஒரு கோஆர்டினேட் பண்ணணும், ஒரு 10 பேராவது இருந்ததுன்னா 10 பேர் வந்து அதுக்கு மார்க்கெட்டிங் எப்படி பண்றது என்னங்கிறது ஒரு பிரச்சனைகளை நாம பார்க்கணுங்கிறதுக்காக நான் இது மாதிரி பயிர் பண்ணக்கூடிய நண்பர்களுடைய விலாசங்களை எல்லாம் தெரிஞ்சு அவைகளோட வந்து தொடர்பு வச்சுட்டு இருக்கிறேன். அது மாதிரி உங்களுக்கும் ஏதாவது தொடர்பு வேணும்னாக்கா இந்த அலைபேசிக்கு நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம்.
சரிங்க ஐயா, இந்த நம்முடைய சமுதாய வானொலி நிலையத்திற்கு வந்து உங்களுடைய அனுபவ கருத்துக்களை நம்முடைய நேயர்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டதுக்காக வானொலியின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம்.
இந்த சமுதாய வானொலி நிலையத்திற்கு இந்த சந்தர்ப்பத்தை அடித்து என்னை பேசும்படி சொன்னதற்காக மிக்க நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
இதுவரைக்கும் கோயம்புத்தூர் மாவட்டம் இடிகரையைச் சேர்ந்த விவசாயி பி ரங்கநாதன் அவங்க பாமரோசா அப்படிங்கிற இந்த புதிய வகை புல் சாகுபடி பற்றி தன்னுடைய அனுபவங்களை நம்மோட பகிர்ந்துகிட்டாங்க. இந்த நிகழ்ச்சி எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த மாதிரி வித்தியாசமான அனுபவங்கள் உங்களுக்கும் இருக்கா? இதை பற்றியெல்லாம் நீங்க எங்களுக்கு தெரிவிக்கலாம். அதற்கான தொலைபேசி எண் 243-1055. கடிதங்கள் வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதா இருந்தா சமுதாய வானொலி நிலையம், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3 அப்படிங்கிற முகவரிக்கு நீங்க எழுதலாம். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன.